சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 25, 2022. தலைப்பு: யதார்த்தம். கோல்டன் உரை. கொரிந்தியர்: இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. கொரிந்தியர் எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனிலுள்ள ஆவியையன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியையன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்மசுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவுமாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. யாக்கோபு: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாத்தொரு மாறுதலும் யாத்தொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. மத்தேயு: அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். மத்தேயு: அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். மத்தேயு: பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு. இயேசு கப்பர்னகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். மத்தேயு. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். லூக்கா. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்தியட்சமாய் வராதது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராதது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். மத்தேயு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். ரோமர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுத்திஸ் கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். சுருக்கம். இணக்கம், ஆவியின் ஆட்சி, தெய்வீக கொள்கையால் அரசாங்கம், ஆன்மீகம், பேரின்பம், ஆன்மாவின் வளிமண்டலம். சொர்க்கம் என்பது உள்ளூர் அல்ல, ஆனால் மனதின் அனைத்து வெளிப்பாடுகளும் இணக்கமாகவும் அழியாததாகவும் இருக்கும் ஒரு தெய்வீக மனநிலை. ஏனென்றால் பாவம் இல்லை, மேலும் மனிதன் தனது சொந்த நீதியை கொண்டிருக்கவில்லை, ஆனால் இறைவனுடைய மனதை கொண்டிருக்கிறான் என வேதம் கூறுகிறது. பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழி உள்ளது, நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து இந்த வழியை காட்டுகிறது. நன்மை, கடவுள் மற்றும் அவரது பிரதிபலிப்பை தவிர வேறு எந்த யதார்த்தத்தையும் அறியாதது, வாழ்க்கையின் வேறு எந்த உணர்வும் இல்லாதது மற்றும் புலன்களின் வலி மற்றும் இன்பம் என்று அழைக்கப்படுவதை விட உயர்ந்ததாக உயர்வது. அதன் அறிவியலில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள நீங்கள் உண்மையில் இருக்கும் அனைத்திற்கும் கடவுளை தெய்வீக கொள்கையாக கணக்கிடுவதன் மூலம் தொடங்க வேண்டும். ஆவி, உயிர், உண்மை, அன்பு, ஒன்றாக இணைதல் மற்றும் கடவுளுக்கான வேத பெயர்கள். அனைத்து பொருள், புத்தி, ஞானம், இருப்பு, அழியாமை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானது. இவை அவருடைய குணாதிசயங்கள். எல்லையற்ற தெய்வீக கொள்கையின் நித்திய வெளிப்பாட்டுகள் அன்பு. அவருடைய ஞானத்தை தவிர எந்த ஞானமும் ஞானமானது அல்ல, எந்த உண்மையும் உண்மை இல்லை, எந்த அன்பும் அழகானது இல்லை, எந்த வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல ஆனால் தெய்வீகமானது, எந்த நன்மையும் இல்லை ஆனால் நல்லதை கடவுள் அருளுகிறார். தெய்வீக மனோதத்துவம் ஆன்மீக புரிதலுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி அனைத்தும் மனம் என்பதையும், மனமே கடவுள், சர்வ வல்லமை, எங்கும் நிறைந்திருப்பது, சர்வ அறிவாற்றல், அதாவது அனைத்து சக்தி, எல்லா இருப்பு, அனைத்து விஞ்ஞானம் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. எனவே அனைத்தும் உண்மையில் மனதின் வெளிப்பாடு. கடவுள் எல்லாமாக இருப்பதால் அவரது ஒற்றுமைக்கு இடமில்லை. கடவுள், ஆவி, ஒருவரே அனைத்தையும் படைத்தார், அதை நல்லது என்று அழைத்தார். எனவே தீமை நன்மைக்கு முரணானது, உண்மையற்றது, மேலும் கடவுளின் விளைபொருளாக இருக்க முடியாதது. கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வதால் யதார்த்தம் கடவுளுடன், தெய்வீக கொள்கையுடன் சரியான இணக்கத்துடன் இருக்கிறதா என்று சந்தேகிப்பது விவேகமற்றது. ஏனென்றால் நன்மை மற்றும் அதன் இனிமையான உடன்பாடுகள் அனைத்து சக்திகளையும் கொண்டவை என்பதை இந்த முன்மாதிரியிலிருந்து அது பின்பற்றுகிறது. எல்லா பாவங்களையும் மற்ற மனங்கள் உள்ளன என்ற மாயையையும் அகற்றி மரணத்தை அழிக்கிறது. கிறிஸ்டியன் அறிவியலின் விளைவுகள் உணரப்பட்ட அளவுக்கு காணப்படவில்லை. இது உண்மை தன்னை உச்சரிக்கும் இன்னும் சிறிய குரல். இந்த சொல்லிலிருந்து நாம் விலகிச் செல்கிறோம் அல்லது அதை கேட்டு மேலும் மேலே செல்கிறோம். சிறு குழந்தையாக மாறுவதற்கும் பழையதை புதியவற்றிற்காக விட்டுவிடுவதற்கும் விருப்பம் மேம்பட்ட யோசனையை ஏற்றுக்கொள்ளும் சிந்தனையை அளிக்கிறது. தவறான அடையாளங்களை விட்டு செல்வதில் மகிழ்ச்சியும் அவை மறைந்து போவதைக் கண்டு மகிழ்ச்சியும் இந்த மனப்பான்மை இறுதி நல்லிணக்கத்தை துரிதப்படுத்த உதவுகிறது. உணர்வு மற்றும் சுயத்தை தூய்மைப்படுத்துவது முன்னேற்றத்திற்கான சான்று. இருதயத்தில் தூய்மையானவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை காண்பார்கள். பொருளின் அனுமான வாழ்வின் மீதான நம்பிக்கையின் கூர்மையான அனுபவங்களும் நமது ஏமாற்றங்களும் இடைவிடாத துயரங்களும் சோர்வுற்ற குழந்தைகளைப் போல நம்மை தெய்வீக அன்பின் கரங்களுக்கு திருப்புகின்றன. பின்னர் நாம் தெய்வீக அறிவியலில் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். பாலூட்டும் இந்த செயல்முறை இல்லாமல் தேடுவதன் மூலம் கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா? பிழையிலிருந்து விடுபடுவதை விட உண்மையை விரும்புவது எளிது. மனிதர்கள் கிறிஸ்தவ அறிவியலை புரிந்து கொள்ள முற்படலாம். ஆனால் அவர்களுக்காக பாடுபடாமல் இருப்பதன் உண்மைகளை கிறிஸ்தவ அறிவியலிலிருந்து அவர்களால் சேகரிக்க முடியாதது. எல்லா வகையான தவறுகளையும் விட்டுவிட்டு நல்லதை தவிர வேறு எந்த உணர்வையும் கொண்டிருக்காத முயற்சியில் இந்த சண்டை உள்ளது. உடல் புலன்களின் சான்றுகள் பெரும்பாலும் உண்மையான அறிவியலை மாற்றியமைக்கிறது, மேலும் முரண்பாடுகளின் ஆட்சியை உருவாக்குகிறது. பாவம், நோய் மற்றும் மரணத்திற்கு தோன்றும் சக்தியை ஒதுக்குகிறது. ஆனால் வாழ்க்கையின் பெரிய உண்மைகள் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு பிழைகளின் இந்த முக்கோணத்தை தோற்கடித்து அவர்களின் பொய் சாட்சிகளுடன் முரண்படுகின்றன, மேலும் பரலோக ராஜ்யத்தை வெளிப்படுத்துகின்றன. பூமியில் நல்லிணக்கத்தின் உண்மையான ஆட்சி. சிற்பி தனது கருத்தாக்கத்தை முழுமையாக்குவதற்காக பளிங்கிலிருந்து தனது மாதிரிக்கு மாறுகிறார். நாம் அனைவரும் சிற்பிகள். பல்வேறு வடிவங்களில் வேலை செய்கிறோம், சிந்தனைகளை வடிவமைக்கிறோம். மரண மனதுக்கு முன் மாதிரி என்ன? இது அபூரணமா, மகிழ்ச்சியா, துக்கமா, பாவமா, துன்பமா? நீங்கள் மரண மாதிரியை ஏற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் அதை மீண்டும் உருவாக்குகிறீர்களா? பின்னர் நீங்கள் உங்கள் வேலையில் கொடூரமான சிற்பிகள் மற்றும் பயங்கரமான வடிவங்களால் வேட்டையாடப்படுகிறீர்கள். அபூரண மாதிரியை எல்லா மனிதர்களிடமிருந்தும் நீங்கள் கேட்கவில்லையா? உலகம் அதை தொடர்ந்து உங்கள் பார்வைக்கு முன்னால் வைத்திருக்கிறது. இதன் விளைவாக நீங்கள் அந்த குறைந்த வடிவங்களை பின்பற்றவும் உங்கள் வாழ்க்கை வேலையை மட்டுப்படுத்தவும் மற்றும் பொருளின் மாதிரிகளின் கோண அவுட்லைன் மற்றும் சிதைவை உங்கள் அனுபவத்தில் ஏற்றுக்கொள்ளவும் பொறுப்பாகும். இதற்கு பரிகாரம் செய்ய முதலில் நம் பார்வையை சரியான திசையில் திருப்பி பிறகு அந்த வழியில் நடக்க வேண்டும். நாம் சிந்தனையில் சரியான மாதிரிகளை உருவாக்கி தொடர்ந்து அவற்றை பார்க்க வேண்டும். அல்லது மகத்தான மற்றும் உன்னதமான வாழ்க்கையில் அவற்றை ஒருபோதும் செதுக்க மாட்டோம். தன்னலமற்ற தன்மை, நன்மை, கருணை, நீதி, ஆரோக்கியம், பரிசுத்தம், அன்பு, பரலோக ராஜ்யம் நமக்குள் ஆட்சி செய்யட்டும். மேலும் பாவம், நோய் மற்றும் மரணம் இறுதியாக மறைந்து போகும் வரை குறையும். அறிவியலை ஏற்றுக்கொள்வோம். உணர்வு சாட்சியத்தின் அடிப்படையில் அனைத்து கோட்பாடுகளையும் கைவிடுவோம். அபூரண மாதிரிகள் மற்றும் மாயையான இலட்சியங்களை கைவிடுவோம். எனவே நமக்கு ஒரு கடவுள், ஒரே மனம் மற்றும் ஒரு முழுமையான அவரது சொந்த சிறந்த மாதிரிகளை உருவாக்குவோம். புரமத ரோமின் புராணங்கள் தெய்வத்தை பற்றிய ஆன்மீக கருத்துக்கு வழிவகுத்துள்ளதால் நமது பொருள் கோட்பாடுகள் ஆன்மீக கருத்துக்களுக்கு அடிபணியும். வரையறுக்கப்பட்டவை எல்லையற்றவை. நோய், ஆரோக்கியம், பாவம், புனிதம் மற்றும் கடவுளின் ராஜ்யம் வரும் வரை பூமி சொர்க்கத்தில் உள்ளது போல கடவுளுடைய ராஜ்யம் பூமியில் வரும்போது நமது யாத்திரையின் நாட்கள் குறைவதற்கு பதிலாக பெருகும். ஏனென்றால் உண்மையான வழி மரணத்திற்கு பதிலாக வாழ்க்கைக்கு இட்டு செல்கிறது. மேலும் பூமிக்குரிய அனுபவம் பிழையின் முடிவிலேயும் உண்மையின் எல்லையற்ற திறன்களையும் வெளிப்படுத்துகிறது. இதில் கடவுள் மனிதனுக்கு பூமி முழுவதிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார். அன்பே, துன்பப்படுபவரே, மன உறுதியுடன் இருங்கள். ஏனென்றால் இந்த உண்மை எப்போதாவது ஒரு விதத்தில் நிச்சயமாக தோன்றும். இனி வலி இருக்காது, எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும். இதை படிக்கும் போது கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்ற இயேசுவின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். எனவே இந்த ஆன்மீக உணர்வு தற்போது சாத்தியமாகும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. பற்றி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.